நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். சீனா தனது இராணுவத்தை முழுமையாக மறுசீரமைக்கப் போவதாக கூறியுள்ளது. 2020 ஆண்டளவில் இணைய போர் தொடுக்கும் வல்லமை கொண்ட இராணுவமாக தனது இராணுவம் உருவாக்கப்படும் எனவும் அந்நாடு தெரிவித்துள்ளது. இதற்காக 5 ஆண்டு திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ள சீனாவின் மத்திய இராணுவம் ஆணையம், உலகின் முதல்தர இராணுவமாக மக்கள் விடுதலை இராணுவத்தை மாற்றுவதே தமது இலக்கு என்று கூறியுள்ளது. உலகின் மிகப்பெரிய இராணுவமாக சீனா இராணுவம் உள்ளது.
தென்னாப்பிரிக்காவில் நிலத்திற்கு அடியில் பணிபுரிந்ததால் சிலிகோசிஸ் என்ற நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆயிரக்கணக்கான தங்க சுரங்க முன்னாள் தொழிலாளர்கள் தொடுத்த வழக்கை விசாரணை செய்யலாம் என்று அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
We hold the view that in the context of this case, class action is the only realistic option.
தென்னாப்பிரிக்காவில் பலர் ஒன்றாக சேர்ந்து முன்னெடுத்த மிகப்பெரிய வழக்காக இது பார்க்கப்படுகிறது. தங்க சுரங்கத்துறையிடமிருந்து நஷ்ட ஈடாக மில்லியன் கணக்கான டாலர்களை அவர்கள் கோரியிருக்கின்றனர். சுரங்கத் தொழிலாளர்கள் தமது உரிமையை வலியுறுத்த இதுவே ஒரு யதார்த்தமான வழி என தான் நம்புவதாக நீதிபதி தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமது மூத்த தலைவர்களில் ஒருவரான முஸ்தபா பித்ரதீன் சிரியாவில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார் என்று ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இவர் எவ்வாறு யாரால் கொல்லப்பட்டுள்ளார் என்பது தொடர்பில் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லெபனானின் ஷியா இயக்கம் தெரிவித்துள்ளது. இவர் மீதான தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக லெபனானின் நாடாளுமன்றத்தில் உள்ள ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டு ஹிஸ்புல்லாவிடமிருந்து முறையாக வரவில்லை.
அல்ஜீரியா, டுனீசியா மற்றும் மொரோக்கோ ஆகியன அந்தந்த நாடுகளின் வம்சாவளியினருக்கு பாதுகாப்பானவை என்பதை அறிவிக்கும் சட்ட வரைவு ஒன்றிற்கு ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் கீழவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது அந்த நாடுகளிலிருந்து ஜெர்மனிக்கு வரும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை தடுக்க எடுக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஜெர்மனியின் இந்த திட்டத்தை மனித உரிமை குழுக்கள் விமர்சித்துள்ளன. இந்த 3 நாடுகளிலும் இருந்து ஜெர்மனிக்கு வந்தவர்களில் அநேகமானோர் அகதி கோரிக்கையுடன் சம்பந்தப்படவில்லை என ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
கிரேக்க தீவான லெஸ்போஸுக்கு வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் 90% குறைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய எல்லை முகவரான ஃப்ரண்டெக்ஸ் தெரிவித்துள்ளது. 3000 குறைவானவர்களே வந்துள்ளனர் என அந்த அமைப்பு மேலும் கூறியுள்ளது. கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் லெஸ்போஸுக்கு 4 வந்த குடியேறிகளுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவான எண்ணிக்கை எனவும் ஃப்ரண்டெக்ஸ் தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் 2008 குண்டு தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த இந்த வலதுசாரி அமைப்பு என்று வர்ணிக்கப்பட்ட குழுவொன்றிற்கான முக்கிய குற்றச்சாட்டுகளை அதிகாரிகள் கைவிட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டிருந்த சிலருக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லை என்று அரச தரப்பு வழக்கு தொடுநர்கள் கூறியுள்ளனர். ஏனையவர்கள் குறைந்த அளவிலான குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கக்கூடும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் நகரம் ஒன்றில் 2008 நடந்த குண்டு தாக்குதலில் 7 கொல்லப்பட்டிருந்தனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவின் கிரிக்கெட் அணியின் தலைவர் புதிய உலக சாதனை ஒன்றை படைத்துள்ளார். வலைப்பயிற்சியில் இதுவரை சாதனையாக இருந்த 51 எரிக் துசிங் கிசினாமா முறியடித்துள்ளார். ருவாண்டாவில் முதலாவது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை கட்டுவதற்கு நிதி திரட்டும் நோக்கிலேயே தொடர்ச்சியாக அவர் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டார்.
சீனாவில் மொபைல் செயலியை மையப்படுத்தி இயங்கும் முன்னணி டாக்ஸி நிறுவனமான டிடி சுக்ஸிங் நிறுவனத்தில் தாம் $1 பில்லியன் முதலிட்டுள்ளதாக தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் தெரிவித்துள்ளது. சீன சந்தை பற்றிய தெளிவான புரிதலை பெறுவதற்காக தமது நிறுவனத்திற்கு இது உதவியாக இருக்கும் என்று ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.